ஓம் சாந்தி. April 3, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் எப்பொழுதும் நிலைத்திருந்து முக மலர்ச்சியுடன் இருங்கள். பழைய சரீரத்தின் விழிப்புணர்வை தொடர்ந்தும் துறந்துவிடுங்கள். ஏனெனில் யோக சக்தியால் நீங்கள் சூழலை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்ய வேண்டும். கேள்வி: ஒரு புலமை பரிசலை பெறுவதற்கும் ராஜ்ய திலகத்தை பெறுவதற்கும் எந்த முயற்சி தேவையாகும்? பதில்: நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதே ராஜ்யத்திற்கான திலகத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களை ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கருதுவதை பயிற்சி செய்யும் பொழுது பெயரினதும் ரூபத்தினதும் விழிப்புணர்வு அகற்றப்படும். ஒருபொழுதும் வீணான விஷயங்களை கேட்க வேண்டாம். தந்தை கூறுகின்ற விஷயங்களை மாத்திரம் கேளுங்கள். மற்ற அனைத்து விஷயங்களையும் குறித்து உங்கள் செவிகளை மூடிக்கொள்ளுங்கள். முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துங்கள். ஏனெனில் அப்பொழுதே உங்களால் ஒரு புலமை பரிசிலை வெல்ல முடியும். ஓம் சாந்தி. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களினால் சேவை செய்யும் அளவிற்கு ஏற்பவே நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்கின்றீர்கள். இதில் குழப்பம் போன்றவற்றுக்கான கேள்வி இல்லை. நீங்கள் இப்பழைய உலகின் உணர்வை துறந்து அங்கு சென்றடைகின்றீர்கள். பாபாவை நினைவு செய்வதனால் நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நினைவில் நிலைத்திருந்தால் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. தந்தையை மறப்பதனால் நீங்கள் வாடிவிடுகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் ஓர் ஆத்மா, ஆத்மாவாகிய எனது தந்தை இவ்வாயின் மூலமாக பேசுகின்றார். ஆத்மாவாகிய நான் இந்த காதுகளின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இத்தகைய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இந்த நினைவு யாத்திரை உங்களுக்கு அதிக அளவு சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் உலக அதிபதிகள் ஆகும் அளவிற்கு அதிக அளவு சக்தியை பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள் இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இறுதியில் மனதை ஒழுக்கமடையச் செய்கின்ற இந்த மந்திரம் பயனளிக்கும். நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய செய்தி, உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இந்த சரீரம் அழியக்கூடியதாகும். தந்தையின் கட்டளை, என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் நினைவில் அமர்ந்துள்ளீர்கள். அத்துடன் உங்களுக்கு ஞானமும் உள்ளது. ஏனெனில் நீங்கள் படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியையும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானம் முழுவதையும் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அதிக அளவு வருமானத்தை ஈட்டுகின்றீர்கள். இரவு பகலாக நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் ஓர் உண்மையான வருமானத்தை ஈட்ட வருகின்றீர்கள். உங்களுடனேயே வரக்கூடிய ஒரு வருமானத்தை வேறு எங்கேயும் உங்களால் ஈட்ட முடியாது. இங்கு மதுவனத்தில் வியாபாரம் போன்ற வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை. சூழல் மிகவும் சிறந்ததாகும். நீங்கள் யோக சக்தியால் சூழலையும் தூய்மையாக்குகின்றீர்கள். நீங்கள் அதிக அளவு சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தம் தமக்கு சேவை செய்பவர்களே பாரதத்திற்கும் சேவை செய்கிறார்கள். பின்னர் இப்பழைய உலகமும் எஞ்சியிருக்க முடியாது. நீங்களும் இங்கிருக்க மாட்டீர்கள். உலகம் தானாகவே புதியதாகும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஞானம் முழுவதும் உள்ளது. நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்த சேவையையே தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் மற்ற பலரையும் உங்களுக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள். இந்த ஞானத்தை நீங்கள் கேட்கும் பொழுது புல்லரிப்பு ஏற்படும் அளவிற்கு நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றீர்கள். இந்த ஞானத்தை தாம் வேறு எவரிடமிருந்தும் முன்னர் ஒருபொழுதும் கேட்டதில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பிராமணர்களாகிய உங்களிடமிருந்து மாத்திரம் அதை கேட்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் முயற்சி தேவையில்லை. இங்கோ நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் மறக்க வேண்டும். தந்தை மாத்திரமே உங்களை இந்த எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருப்பதற்கு தூண்டுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாகவே சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். அனைவரும் ஒரே அளவு சந்தோஷத்துடன் இருப்பதில்லை. ஞானமும் யோகமும் கூட ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மற்ற மனிதர்கள் அனைவரும் ஷரீரதாரிகளிடம் செல்கின்றார்கள். ஆனால் இங்கு தனக்கென ஒரு ஷரீரமற்ற ஒருவரிடமே நீங்கள் வருகின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் நினைவு செய்வதற்காக அதிகளவு முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் தொடர்ந்தும் அதிகளவு சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். உங்கள் சந்தோஷமும் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. இது பரமாத்மாவிற்கான ஆத்மாக்களின் தூய அன்பு ஆகும். அவர் அசரீரியானவர் ஆவார். எந்த அளவிற்கு உங்களிடமிருந்து அதிக அளவு துரு அகற்றப்படுகின்றதோ அந்த அளவிற்கு கவர்ச்சி அதிக அளவு அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கொண்டிருக்கும் சொர்க்க கலைகளை கொண்டு சோதிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இது ஹத்தயோகம் அல்ல. நீங்கள் சௌகரியமாக அமர்ந்து தொடர்ந்து பாபாவை நினைவு செய்ய முடியும். நீங்கள் படுத்திருந்தவாறும் அவரை நினைவு செய்ய முடியும். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவதுடன் உங்களுடைய பாவங்களும் அழிக்கப்படும். உங்கள் ஆசிரியரும் சத்குருவுமான எல்லையற்ற தந்தையை நீங்கள் அதிக அளவு அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். இதற்கே மாயை தடைகளை ஏற்படுத்துகின்றாள். முக மலர்ச்சியாக இருந்தவாறே பாபாவின் நினைவுடன் நீங்கள் உணவு உண்கின்றீர்களா என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். காதலர்கள் அன்பிற்கினியவரை கண்டுவிட்டதால் நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாகவே இருப்பார்கள். நினைவில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் தொடர்ந்தும் அதிக அளவு சேமிக்கின்றீர்கள். இலக்கு மிகவும் உயர்ந்ததாகும். எவ்வாறாக இருந்த நீங்கள் எவ்வாறு ஆகின்றீர்கள் என்று பாருங்கள். முன்னர் நீங்கள் விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மிகவும் விவேகிகளாக ஆகிவிட்டீர்கள். உங்களுடைய இலக்கும் லட்சியமும் மிகவும் முதற்தரமானதாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது அப்பழைய தோலை நீக்கி புதியதொன்றை எடுப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கர்மாதீத நிலையை அடையும் பொழுது நீங்கள் அந்த தோலை நீக்குவீர்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டை அண்மித்துள்ளதால் நீங்கள் அந்த வீட்டை நினைவு செய்கின்றீர்கள். பாபாவின் ஞானம் மிகவும் இனிமையானதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு போதையை உணர வேண்டும். கடவுள் இந்த ரதத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது இப்பொழுது உங்கள் ஏற்றத்திற்கான ஸ்திதியாகும். ஏற்றத்திற்கான ஸ்திதியின் போது அனைவருக்கும் நன்மை உள்ளது. நீங்கள் புதிதாக எதனையும் கேட்கவில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் முன்னர் பலமுறை கேட்டிருக்கின்றீர்கள் என்பதுடன் நீங்கள் அதே விஷயங்களையே மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது உங்களுக்குள் சந்தோஷம் பொங்கி எழுகின்றது. நீங்களே மிகவும் பிரபல்யமான அறியப்படாத போர் வீரர்கள் ஆவீர்கள். நீங்கள் முழு உலகையும் சொர்க்கமாக்குகின்றீர்கள். இதனாலேயே தெய்வங்கள் அதிக அளவு வழிபாடு செய்யப்படுகிறார்கள். செய்பவர்களும் உங்களை செய்ய தூண்டுபவர் அனைவருமே வழிபாடு செய்யப்படுகிறார்கள். தேவ தர்மத்தின் நாற்று ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த வழக்கம் இப்பொழுதே ஆரம்பமாகியுள்ளது. நீங்கள் திலகம் ஒன்றை உங்களுக்கு இடுகின்றீர்கள். நன்கு கற்பவர்கள் தங்களை தாங்களே ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆக்குகின்றார்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு குழந்தைகள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். உங்களை சகோதரர்களாக கருதும் பொழுது பெயரினதும் வடிவத்தினதும் விழிப்புணர்வு அகற்றப்படும். இதற்கே முயற்சி தேவையாகும். நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பொழுதும் வீணான விஷயங்களை கேட்க வேண்டாம். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கூறுகின்ற விஷயங்களை மாத்திரம் கேளுங்கள். வம்பலத்தலை கேட்க வேண்டாம். அவற்றுக்கு உங்களுடைய காதுகளை மூடுங்கள். தொடர்ந்தும் அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிக அளவு பாதையை அனைவருக்கும் காட்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அதிக அளவு நன்மை செய்கின்றீர்கள். நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். தந்தை அனைவரையும் அலங்கரித்து அவர்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். தந்தை எப்பொழுதும் குழந்தைகளின் உதவியாளராகவே இருக்கின்றார். தந்தை தனது உதவியாளர்களாக ஆகுபவர்களை பெருமளவு அன்புடன் பார்க்கின்றார். மற்ற பலருக்கும் பாதையை காட்டுபவர்களை பாபா அதிகளவு நினைவு செய்கின்றார். அவர்களும் தந்தையின் நினைவின் ஈர்ப்பை உணர்கின்றார்கள். நினைவின் மூலமாக உங்களுடைய துரு தொடர்ந்தும் அகற்றப்படும். தந்தையை நினைவு செய்வது என்றால் வீட்டை நினைவு செய்வது என்று அர்த்தமாகும். பாபா பாபா என்று எப்பொழுதும் தொடர்ந்து கூறுங்கள். இது பிராமணர்களின் ஆன்மீக யாத்திரையாகும். நீங்கள் பரமாத்மாவை நினைவு செய்வதனால் உங்களுடைய வீட்டை அடைவீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகுவதற்கு அதிக அளவு முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய பௌதீக புலன்கள் அதிக அளவு கட்டுப்படுத்தப்படும். பௌதீக புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு நினைவு செய்தல் என்ற ஒரே ஒரு வழிமுறை மாத்திரமே உள்ளது. நீங்களே பிராமண குலத்தின் அலங்காரங்களாகிய சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றும் ஆன்மீக சுழற்சியாளர்கள். இதுவே உங்களுடைய மேலான அதி மேன்மையான குலமாகும். தந்தை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பதால் பிராமண குலமே தேவர்களின் குலத்தை விடவும் மேன்மையான குலமாகும். உலக ராஜ்யம் என்ற உங்கள் ஆஸ்தியை பாபாவிடமிருந்து நீங்கள் பெறுவதற்காகவே நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் பாபா என்று கூறும்பொழுது ஆஸ்தியின் நறுமணத்தை பெறுகின்றீர்கள். சிவன் எப்பொழுதும் பாபா என்று அழைக்கப்படுகின்றார். சிவ் பாபாவே ஜீவன் முக்தியை அருள்பவராவார். வேறு எவராலும் ஜீவன் முக்தியை அருள முடியாது. ஒரே ஒரு அசரீரியானவர் மாத்திரம் உண்மையான சத்குரு ஆவார். அவர் உங்களுக்கு அரை கல்பத்திற்கான ராஜ்யத்தை கொடுத்த பின்னர் செல்கின்றார். நினைவு செய்தலே பிரதான விஷயமாகும். இறுதியில் உங்களுடைய சரீரம் செல்வம் அல்லது சொத்தை பற்றி எந்த விழிப்புணர்வையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது. இல்லாதுவிட்டால் நீங்கள் மறு பிறவி எடுக்க நேரிடும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தங்களை காசியில் அர்ப்பணம் செய்கிறார்கள். நீங்களும் உங்களை அர்ப்பணித்துள்ளீர்கள். அதாவது நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள் ஆகியுள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் தங்களை காசியில் அர்ப்பணம் செய்வதால் தமது பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் எவராலும் வீடு திரும்ப முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் மேலிருந்து கீழே வந்த பின்னரே விநாசம் இடம்பெறும். தந்தை வீடு திரும்பிச் செல்வதுடன் நீங்களும் அவருடன் செல்வீர்கள். பாண்டவர்கள் மலைகளின் மீது உருகினார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். அது தற்கொலை செய்வதை போன்றிருக்கும். தந்தை உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நான் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றேன். எந்த சரீரதாரியாலும் உங்களுக்கு சத்கதியை அருள முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழே இறங்கினீர்கள். இப்பொழுது இறுதியில் தந்தை வந்து உங்களை பலவந்தமாக மேலே அழைத்து செல்கின்றார். இதுவே எல்லையற்ற சந்தோஷத்தை திடீரென வெல்லும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. அங்கு அவர்கள் குதிரை பந்தயங்களை நடத்துகிறார்கள். இங்கோ இது ஆத்மாக்களின் ஓட்டப்பந்தயமாகும். எவ்வாறாயினும் மாயையினாலேயே நீங்கள் விபத்துகளுக்கு உள்ளாகின்றீர்கள், அல்லது தந்தையை நீங்கள் விவாகரத்து செய்கின்றீர்கள். மாயை உங்களுடைய புத்தியின் யோகத்தை துண்டிக்கின்றாள். ஒருவர் காமத்தால் தோற்கடிக்கப்படும் பொழுது அவர் சம்பாதித்துள்ள வருமானம் அனைத்தும் இழக்கப்படுகின்றன. காமமே மிகப்பெரிய தீய ஆவி என்பதனால் அதனை வெல்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் உலகை வென்றவர்கள் ஆகினார்கள். தந்தை கூறுகின்றார், இந்த இறுதி பிறவியில் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். அப்பொழுதே நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். இதுவே மரண பூமியின் இறுதி பிறவியாகும். தந்தை மாத்திரமே உங்களுக்கு அமரத்துவ பூமியின் 21 பிறவிகளினதும் மரண பூமியின் 63 பிறவிகளினதும் இரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இதயத்திடம் கேட்க வேண்டும், நான் லக்ஷ்மி நாராயணரை போன்று ஆகுவதற்கு தகுதியானவனா? நீங்கள் எந்த அளவிற்கு தாரணையை கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பீர்கள். எவ்வாறாயினும் அது உங்களுடைய பாக்கியத்தில் இல்லாதுவிட்டால் மாயை இதனை நிலைத்திருக்க அனுமதிக்க மாட்டாள். நாளுக்கு நாள் மதுவனத்தின் தாக்கம் தொடர்ந்தும் அதிக அளவு அதிகரிக்கும். பிரதான பேட்டரி இங்கேயே உள்ளது. தந்தை சேவை செய்யும் குழந்தைகளை அதிக அளவு நேசிக்கின்றார். தந்தை சிறந்த சேவை செய்யும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சர்ச் லைட்டை கொடுக்கின்றார். அவர்களும் நிச்சயமாக பாபாவை நினைவு செய்கிறார்கள். பாபா தாதா ஆகிய இருவரும் சேவை செய்யும் குழந்தைகளை நினைவு செய்து அவர்களுக்கு ஒரு சர்ச் லைட்டை கொடுக்கின்றார்கள். அவர் கூறுகின்றார், நீங்கள் அன்பை கொடுக்கும் பொழுது நீங்கள் அன்பை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள், நீங்கள் நினைவிற்கான பிரதிபலனை பெறுவீர்கள். முழு உலகமும் ஒரு புறத்தில் உள்ளது. உண்மையான பிராமணர்களாகிய நீங்கள் மறுபுறத்தில் உள்ளீர்கள். நீங்களே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற அதி மேலான தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். உங்களுடைய இந்த தெய்வீக பிறவி ஒரு வைரத்தை போன்றதாகும். அவரே எங்களை சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாற்றுகின்றார். அரை கல்பத்திற்கு அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் அவர் உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு மிக மிக அதிக அளவு செல்வத்தை கொடுத்தேன், ஆனால் அவற்றை நீங்கள் முற்றிலுமாக இழந்து விட்டீர்கள். நீங்கள் எனது ஆலயத்திற்காக அதிக அளவு வைரங்களையும் இரத்தினங்களையும் பயன்படுத்தினீர்கள். இப்பொழுது வைரங்களின் பெருமதி என்னவென்று பாருங்கள். முன்னர் வைரம் வாங்கும் பொழுது ஊக்கப்படுத்துவதற்காக சிறிதாக எதையாவது பெறுவார்கள். இப்பொழுதோ காய்கறிகள் வாங்கினாலுமே அவ்வாறு எதுவும் பெற முடியாது. நீங்கள் எவ்வாறு உங்களுடைய ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் என்பதும் பின்னர் எவ்வாறு நீங்கள் அதை இழந்தீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானம் மிகவும் அற்புதமானதாகும். இது அரிதாக சிலரது புத்தியிலேயே நிலைத்துள்ளது. நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெற விரும்பினால் நீங்கள் ஸ்ரீமத்தை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும். உங்களுடைய சொந்த கட்டளைகளினால் எந்த பயனும் இல்லை. உயிர் வாழும் பொழுதே ஓய்வு பெறும் ஸ்திதிக்குள் செல்வதற்கு நீங்கள் அனைத்தையும் கடவுளிடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அவரை உங்களுடைய வாரிசாக ஆக்க வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் தானம் அளிப்பதனால் மக்கள் அவரை தங்களுடைய வாரிசாக ஆக்குகிறார்கள். ஆனால் அது தற்காலிகமானது. இங்கு நீங்கள் அவரை பிறவி பிறவியாக உங்களுடைய வாரிசு ஆக்க வேண்டும். நினைவு கூறப்பட்டுள்ளது, தந்தையை பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றுபவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். எல்லையற்ற தந்தைக்கு உரியவர் ஆகுவதால் நீங்கள் ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவீர்கள். ஷிவ் பாபா அருள்பவரும் இது அவருடைய பொக்கிஷ களஞ்சியமும் ஆகும். கடவுளின் பெயரில் தானம் செய்பவர்கள் தங்களுடைய மறுபிறவியில் தற்காலிக சந்தோஷத்தை பெறுகிறார்கள். அது நேரடியானது அல்ல, இதுவோ நேரடியானதாகும். ஷிவ் பாபா உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். ஷிவ் பாபாவிற்கு தாம் கொடுப்பதாக சிலர் நினைக்கிறார்கள், ஆனால் அது அவரை அவமதிப்பது போன்றதாகும். நீங்கள் பெறுவதற்காகவே அவருக்கு கொடுக்கின்றீர்கள். இது பாபாவின் பொக்கிஷ களஞ்சியமாகும். உங்களுடைய வேதனையும் துன்பமும் அகற்றப்படுகின்றன. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அமரத்துவ பூமிக்காகவே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது முட்காடாகும். பாபா உங்களை பூந்தோட்டத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். தந்தை உங்களை பேரன்புடன் அழகான மலர்கள் ஆக்குகின்றார். பாபா உங்களுக்கு பேரன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். உங்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் விரும்பினால் தெய்வீக குணங்களை கிரகிப்பதுடன் எவருடைய குறைபாடுகளையும் பார்க்காதிருங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஒரு சர்ச் லைட்டை பெறுவதற்காக அவருடைய உதவியாளர்கள் ஆகுங்கள். பிரதான பேட்டரியுடன் உங்கள் தொடர்பை இணைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். 2, ஓர் உண்மையான வருமானத்தை ஈட்டி தந்தையின் உண்மையான சேவையை செய்வதற்கு ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். ஏனெனில் நினைவு செய்வதனால் சூழல் தூய்மையாக்கப்படுகிறது. ஆத்மா சதோப்பிரதானம் ஆகின்றார். நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கின்றீர்கள். அத்துடன் உங்களுடைய பௌதீக புலன்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆசீர்வாதம். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தின் பணியில் உங்கள் இதயம் விரும்புகின்ற வெற்றியை அடைவதன் மூலம் வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. உங்கள் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்ற சேவையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட்டுள்ளீர்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற இந்த ஆர்வமும் உற்சாகமும் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. அத்துடன் மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கையையும் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். தைரியம் இருக்கும் இடத்தில் ஆர்வமும் உற்சாகமும் இருக்கும். சுய மாற்றத்தின் மூலமாக மாத்திரமே உங்கள் இதயம் விரும்புகின்ற உலக மாற்றத்திற்கான பணியில் வெற்றி கிடைக்கும். எவ்வாறாயினும் உங்கள் மனோபாவம், அதிர்வலைகள், வார்த்தைகள் மூன்றுமே ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மாத்திரமே இந்த வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஸ்லோகம். உங்கள் வார்த்தையில் அன்பும் ஒழுக்கமும் இருந்தால் மாத்திரமே உங்கள் வார்த்தைகளில் சக்தியை சேமிப்பீர்கள். ஓம் சாந்தி.